சுவாமிகள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புத்திமானாக இருந்தார். ராமாயண பாகவதத்தெல்லாம் தெளிவாக கத்துண்டு அதை எல்லாருக்கும் ரசிக்கும்படியாக இனிமையாக பிரவச்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த திறமை இருந்தது. ஆனால் அவர் இந்த ராமாயண பாகவதம் படிக்கிறதோ பிரவச்சனம் பண்ணுறதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ பேர் சம்பாதிக்கிறதுக்காகவோ கிடையாது. இது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், இது ஜென்ம லாபத்தை அடையிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு தான் புரிஞ்சுட்டு அதை ஒரு கொள்கையாக வச்சுருந்தார். இந்த ராமாயணத்தை யார் கேட்டாலும் நான் உங்கள் காலத்தில் வந்து படிங்கன்னு சொன்னால் வந்து படிப்பேன், யாராவது பிரவச்சனம் பண்ணுறோம் ஸ்ரோத்தாக்கள் இருந்தானா பிரவச்சனம் பண்ணுவேன், இதுக்கு இந்த பணம் கொடுன்னு நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் அந்த வியாசபீட்டத்தில் உட்காந்துருக்கும் போது ராமனை தவிர இன்னொரு மனுஷால புகழ்ந்து பேச மாட்டேன், இந்த சபா செக்ரட்டரியோ இந்த வரவா பரவாயில்லாம் பிரசிடென்ட்னு உட்கார வச்சு அவளை நிறஸ்துதி பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்கோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஒரு ஆற்றுல போய் படித்தேன்னா அந்த பகவானுடைய கதையை தான் பேசுவேன், அவனோட புகழ் தான் பேசுவேன்னு அவ்வளோ உறுதியாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு உறுதி இருந்தாலே அவளுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் மீண்டு அவள் அதே உறுதியோடு இருக்கிறதுக்கு சுவாமிகள் வந்து மகாபிரிவாளை பார்த்துட்டார். சுவாமிகள் ஏதோ பூர்வஜன்ம வினையினாலும் நமக்கு கஷ்டம் வருது, இந்த ஜென்மத்திலையாவது பாவம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு துறவியை பார்த்துட்டு அந்த அளவுக்கு வைராக்கியத்தை, இவர் கிரகஸ்தராக இருந்தால் கூட அந்த அளவுக்கு பணத்திலையும் புலன்பங்களையும் வைராக்கியத்தோடு இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால தான் பெரியவாளே கூப்பிட்டு சுவாமிகளை தன் பக்கத்தில் உட்கார வச்சு பாகவதம் படிக்க சொல்லி கேட்டு உன் ஜென்மா சார்த்தகமாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு வைகுண்டத்துலேருந்து விமானம் வரும், அவரை பற்றி நான் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவருடைய பக்தர்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னா அந்த சுவாமியுடைய கொள்கை பிடிப்பு தான். அது ராமாயணத்தில் இருக்கிற செய்தி. ராமன் பரதன் வந்தபோது, ஹே பரதா நான் பித்ருவாக்கிய பரிபாலனம் தான் பண்ணுவேன், எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு பாதுகையை கொடுத்து பரதனை திருப்பி அனுப்பிச்சு அப்புறம் இது அயோத்தியா காண்ட பூர்த்தி. அடுத்தது ஆரண்ய காண்டத்தில் வந்தால் பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான கஷ்டங்கள், அது எல்லாத்துக்கும் நடுவில் ராமர் அடிக்கடி பெரிய மகான்கள் அகஸ்தியர் போன்ற மகான்களை பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணி அவளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டதுனால இந்த ஆபத்துலேருந்துலாம் மீண்டு அதே நேரத்தில் தர்மத்துலேருந்து கொஞ்சம் கூட சலிக்காமல் இருந்து அந்த பலத்தினால அபாரமான எதிரியான ராவணனை ஜெயிச்சு திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்தையும் பத்தியும் அடைகிறார். இதுதான் ராமாயணத்துடைய செய்தி. இப்போ ஆரண்ய காண்டத்தில் அடுத்தது விராதன் அப்படின்னு ஒரு ராட்சசன் வரான். ராம லக்ஷ்மணா சீதாதேவியோட ஒரு காட்டுக்குள்ளே போய் அடுத்த காட்டுக்கு போகிறான். ரிஷிகள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி போகும்போது பயங்கரமான அந்த ராட்சசன் எதிரில் வரான். 20 அடி இருக்கான் அவன், கோர ரூபம், அருவறுப்பாக இருக்கான், கையில் ஒரு சூளம் வச்சுட்டுருக்கான், அதில் 3 புலி, 4 சிங்கம், 2 எருமை, 10 மான், ஒரு பெரிய யானை தலை, அதெல்லாம் சொருகி வச்சுட்டுருக்கான். ஒவ்வொன்று கத்திட்டு வரான். ஒரு நிமிஷம் ராமலக்ஷ்மணா என்னன்னு பார்க்கறதுக்குள்ள, யார் நீங்கள், எதுக்கு இந்த சன்னியாசி வேஷம் போட்டு ஒரு பெண்ணை கூட்டின்னு வரேன் அப்படின்னு சீத்தையை தூக்கிண்டு ஓடி போயிடுங்க, எல்லாம் உங்கள் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு கத்திண்டு போயிட்டே இருக்கான். அப்போ ராமர் தவிக்கிறார், ஹே லக்ஷ்மணா என்னுடைய மனைவி சீத்தையே இன்னொருத்தன் தொடரானே, இப்போ என் கஷ்டம் தாங்கலையே அப்படின்னு சொல்கிறான். பரஸ்பர்ஷா துவை தேஹியா ந துக்கத்தரம் அஸ்திமே, இதுக்கு மேலே எனக்கு என்ன கஷ்டம் வேணும் அப்படின்னு ராமர் புலம்ப ஆரம்பிக்கிறார். அப்போது லக்ஷ்மணன் சமாதானப்படுத்துகிறான், என்னன்னா நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அநாதைவ பூதானாம் நாதஸ்தம் வசவோபமஹா மயா பிரேஷேன காக்குஸ்தா கிமர்த்தம் பரிதப்பியசே, நான் தான் இருக்கேனே உங்களுக்கு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி தவிக்கிறீள், நான் இவனை வீழ்த்திடுறேன் எம்மாத்திரம் அப்படின்னு யுத்தம் பண்ண கிளம்புறான். ராமரும் உற்சாகம் வந்து அந்த விராதனை அம்பால ரெண்டு பேருமா அடிக்கிறா. அவன் உடனே சீதாதேவியை கீழே போட்டுட்டு இவா ரெண்டு பேரும் தூக்கிட்டு ஓடுறான். இவாளை தூக்கிட்டு ஓடும்போது ராமர் வந்து வேடிக்கையா இந்த குழந்தைகளை தோளில் வச்சுன்னு போகிற மாதிரி இவன் போகிறான்பா, இந்த வழியில் தான் நம்மளும் போகணும், இவனே நம்மளை தூக்கின் போய் விட்ருவான் போல இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்குள்ளே அங்கே சீதை, ஐயோ என் ராமனை தூக்கின்னு போகிறான் இந்த ராட்சஸ, என்னை காப்பாற்றுங்கோ, என்னை ஏதாவது மிருகங்கள் அடித்து சாப்பிட்ருவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே ராமர், சரி சீதை கவலைப்படுறா, நம்ம இவனை வீழ்த்திடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கத்தியால் அவன் கைகளை வெட்டிடுறான். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ராமர் வந்து அந்த விராதன்ட்ட விளையாட்ட நினைக்கிறார். அடுத்த நிமிஷம் சீத்தைக்காக கவலைப்பட்டு அவனை வெட்டி போடுறார். அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வந்து மனசு மாறுறதுன்னா அது அது வரைக்கும் ஒரு தசாபுக்தி அந்தரம், அடுத்த அந்தரம் வந்தோடனே நம்ம அதே சுச்சுவேஷனில் நம்ம ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறோம், அடுத்த நிமிஷம் வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த விராதன் உடனே கையை வெட்டி கீழே விழுந்தோடனே நீங்கள் யாருன்னு கேட்குறான். தசரதகுமார்கள் ராமலக்ஷ்மணா அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா ராமா கௌசல்யா சுப்ரஜா தாத்தா ராமஸ்துவம் விதித்தோமையா, ஓ நீ கௌசல்யா மைந்தனான ராமனா, எனக்கு இப்போ தான் தெரியறது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உன்னால்தான் சாப விமோச்சனம்னு குபேரன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்கிறான். அந்த கௌசல்யா தேவி அனுமதி கொடுத்து உன்னை காட்டுக்கு அமிச்சதுனால்தானே இன்றைக்கி எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கு. அவன் சொல்கிறான், அதுக்கு முன்னாடியே அவனை இவன் ரெண்டு பேருமா கீழே வீழ்த்தி அவன் கால் மேலே அவன் கழுத்து மேலே ராமர் காலை வச்சு நிற்கிறார். அந்த ராமருடைய பாதம் பட்டவுடனே அவனுக்கு நல்ல புத்தி வந்துடுது. அப்போவே ஒரு சாப விமோச்சனம் அடைஞ்ச மாதிரி தெளிவாக பேசுகிறான். இந்த இடத்துல சுவாமிகள் சொல்வார், இந்த மகிஷாசுரன் கழுத்தில் அம்பாள் காலை வச்சுட்டுருக்கா அவனுக்கு பாக்கியம் அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த விராதனுடைய காலில் ராமர் கழுத்தில் காலை வச்சுண்டு அவனை மேலும் வெற்றா. அவன் சொல்கிறான், எனக்கு ஆயுதத்தினால மரணம் கிடையாதுன்னு வர வாங்கியிருக்கேன், அதனால் ஒரு பெரிய குழி பண்ணி என்னை அதில் தள்ளி விட்டுருங்கோ, என்னை புதைச்சிருங்கோ, நான் இந்த சாபத்துலேருந்து விடுபட்டு திரும்பியும் முன்ன போல கந்தர்வனாயிடுவேன். தவ பிரசாதான் முக்தோகம் அபிஷாபாத்து சுதாருணாத்து, இந்த கொடுமையான சாபத்திலேருந்து ஹேராமா உன் தயவினால் நான் முக்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சுவாமிகள் சொல்வார், ஏதாவது ஜோசியன்ட்ட போனால் பித்ருஷாபம் இருக்குது அப்படியே எதையா சொல்லி வைப்பான், பரிகாரம் பண்ணுங்கம்மா, இந்த ஒரு வரியை சொல்லி பிரார்த்தனை பண்ணாலே பொறுமை ராமர்கிட்ட, ஹேராமா உன் பிரசாதத்தினால நான் கொடுமையான இந்த சாபத்திலேருந்து விடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஸ்லோகமே எழுத வேண்டாம், வால்மீகியோட வரிகளை கொண்டே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். தவ பிரசாதான் முக்தோகம் அபிஷாபாத்து சுதாருணாத்து அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த அவனுக்கு பக்கத்துலேயே ஒரு குழியை வெட்டி அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி வால்மீகி எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குற. இவனும் மலை போல இருக்கான், இந்த வேற எங்கேயாவது போய் ஒரு குழியை வெட்டினா இவனை இழுத்துன்னு போனோம், அதனால் அவன் பக்கத்துலேயே ஒரு குழியை வெட்டி அவன் அதில் தள்ளுறா. அவன் சொல்கிறான், இங்கேருந்து ஒன்றரை யோஜனத்தில் சரபங்கர்னு ஒரு முனிவரோட ஆசிரமம் இருக்குது, நீ அவரை போய் பாரு ராமா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் அவனை அந்த குழியில் போட்டு மூடிடுறா. அவட்டே ஏ நிதியந்தே தேஷாம் லோகா சனாதனாக, இந்த மாதிரி குழியில் புதைச்சி உயிர் விடுற வாழ்க்கு உயர்ந்த உலகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி இந்த ராட்சசர்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கு போல இருக்கு. ராமரும் லக்ஷ்மணரும் அந்த மாதிரி அவனை ஜெயிச்சுட்டு பிரஹிஷ்ட ரூபவு இவராம லக்ஷ்மணோ அப்படிங்கிறார். சந்தோஷம் அடைந்தவர்களை போல, அவ நிஜமாக சந்தோஷம் அடையல, யுத்தம்னா எதிரியை ஜெயிச்சாதானே பூர்ண திருப்தி ஆகும், இவன் வந்து என்னை கொல்ல முடியாது இந்த மாதிரி புதைச்சிருங்கோ அப்படின்னு சொன்னதுனால சரின்னு அந்த மாதிரி பண்ணதுனால அவளுக்கு பிரஹிஷ்ட ரூபோ இவ அவள் சந்தோஷம் அடைந்தவர்களை போல அவள் மேலும் அந்த ராமர் சொல்கிறார் இந்த காடு பயங்கரமான இடமா இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஆபத்தெல்லாம் வருது, நம்ம சீக்கிரம் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு போகிறா. அங்கே சரபங்கர் ஆசிரமத்து பக்கத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காட்சி, இந்திரனை பார்க்குறா. அதெல்லாம் அடுத்தது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.